இறை மக்களை கதிரன் முகம் நோக்கும் மலர இறை மக்களை கதிரன் முகம் நோக்கும் மலர இறைவன் பலியாகும் இறைவன் அரசு கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் மீண்டும் வருவார் என்றுணர்ந்தே அகில இறைவன் அரசை அமைக்க மீட்கும் பழியில் பங்கேற்போம் மீட்பர் பழியில் ஒன்றிணைவோம் இறை மக்களை கதிரும் முகம் நோக்கும் மலர இறைவன்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மரியாவின் துயரங்கள் என்ற ஒரு சிந்தனை பொருளை இந்த நாளில் சிந்திக்கவும் தியானிக்கவும் இந்த நாளை ஆண்டவருடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றி நடந்த தாய் மரியாவினுடைய துயரங்களை நினைவுகூர அழைக்கிற ஒரு சிறப்பான நாள். அன்னை மரியாளுடைய துயரங்கள் கூட ஒரு அர்த்தம் பெறுகிற ஒரு திருச்சபை தான், அர்த்தம் கொடுக்கிற ஒரு திருச்சபைக்கு தான் நம்ம தலைவணங்கி நம்முடைய பயணத்தை அதில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டத்திலே இணைந்து செயல்பட்ட தாய் மரியா சந்தித்த துன்பங்களை துயரங்களை நினைத்து பார்த்து நம்முடைய துன்பங்களுக்கும் விடிவு உண்டு, அர்த்தம் உண்டு, அவைகளுக்கும் ஆட்சியும் மகத்துவமும் உண்டு என்பதை உள்ளத்திலே சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற நீர் திருவுளமானீரே. உமது திருவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதான் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து தம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பல இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. வல்லமை ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே பணிந்ததே. தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே பணிந்ததே. ஆளவிடுங்கள் அன்பையே, அன்பையே, அன்பையே. வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருஞ்சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 25-27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரேமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு தாய் திருவை ஒரு சிறப்பான நாளை நமக்கு நினைவு நாளாக கொடுத்து சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைப்பு விடுத்திருப்பது நாம் அறிந்திருக்கிற ஒன்று. மரியாவினுடைய துயரங்கள். நார்மலாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புனிதர்களை குறித்து நம்ம சிந்திப்பது வழக்கம். புனிதர்களைத்தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒப்பு கொடுத்து அவர்களை நம்ம சாட்சியாக முன்வைப்பது வழக்கம். இன்றைக்கு தாய் திருவை நினைவு கூற அழைக்கிற ஒரு காரியம் அன்னை மரியாவினுடைய துயரங்கள். அன்னை மரியாவை குறித்து கூட இல்லை, அன்னை மரியா கடந்து சென்ற துயரங்களை குறித்து சிந்திக்க அழைக்கிறார். இன்றைக்கி இதை நம்ம வேறு விதமாக சொல்லணுன்னா, இது வியாகுல மாதாவினுடைய ஒரு சிந்தனைக்குரிய நினைவுக்குரிய ஒரு நாள். வியாகுல மாதா, நம்ம மாதாவுக்கு பல பரிணாமங்களை வைத்திருப்போம், பல அடையாளங்கள் உண்டு மாதாவுக்கு. இது வந்து மாதாவுக்கு ஏன் இப்படி பல அடையாளங்கள் இருக்கிறது, அவங்க இங்கெங்கே எப்படி வெளிப்பட்டாங்க, காட்சி கொடுத்தாங்க, அதை வைத்து தான் மாதாவுக்கு வந்து பல பேர்கள், லூர்து மாதா, ஃபாத்திமா மாதா அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த இடத்தினுடைய பெயரில் தான் மாதாவுக்கு ஒரு பெயர் அப்படி சூட்டப்பட்டு அதில் அந்த ஊர் மக்கள் பெருமை அடைகிறாங்க. இப்போ இந்த இடத்துல தாய் திருவை எதை குறித்து பெருமை அடைகிறது அப்படின்னு சொன்னால், மரியாவினுடைய, தாய் மரியாவினுடைய துன்பங்கள் துயரங்களை குறித்து பெருமை அடைகிறார். இன்றைக்கி நம்மளுடைய அந்த முன்னுரை நம்முடைய வழிபாட்டு மன்றாட்டில், முதல் மன்றாட்டு சபை மன்றாட்டில் நம்ம இதை தான் வாசித்தோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு, இதுதான் திருச்சபையினுடைய புரிதல். அதை தான் நமக்கு மிஸ்ஸல்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பலி புஸ்தத்தில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க இப்படி தான் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு, இயேசுவோடு, அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே. இப்போ இந்த ப்ரேயர் வந்து நம்ம பிதாவுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். பிதாவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறது தான் நம்ம மன்றாட்டில். கடைசியாக நீங்கள் எப்போதும் தெரியும் உங்களுக்கு, இதை வந்து எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து வழியாக முடத்தில் மன்றாடுகிறோம்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணுவோம். இப்போ இயேசு கிறிஸ்து வழியாக யாருக்கிட்ட ஜபிக்கிறோம், பிதா அப்பா கிட்டே ஜபிக்கிறோம். அப்போ அதுக்கு தான் இது சொல்லியிருக்கிறாங்க, மகனை கொடுத்தீங்க, அவருடைய அன்னையும் அவருடைய அருகிலிருந்து துன்புற நீர் திருவுளமானீர். கடவுளுடைய அந்த திட்டத்தில் மரியாவும் துன்புற வேண்டும் என்பது திட்டம். அதான் சொல்லியிருக்கிறாங்க, உமது திரு அவை மரியாவோடு. இப்போ திரு அவை, திருச்சபை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால், ஆண்டவருடைய அந்த பாடுகளில் அன்னை மரியாவோடு சேர்ந்து பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலும் நம்ம பங்கேற்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே எதற்குள்ளே கடந்து போகணும்னா, கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ளே கடந்து போகணும். அதை தான் மரியா கடந்து சரியாய் செய்தாங்க. அப்போ அவங்க தனிப்பட்ட ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகணும், தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி செய்யலை. மகனினுடைய அந்த சிலுவை பாடுகளோட தங்களை இணைத்து கொண்ட ஒரு அடையாளம்தான் அன்னை மரியாளுடைய துயரங்கள். அப்போ அன்னை மரியாளுக்கு இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது கிடைத்த அந்த வலி மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இல்லை. அன்னை மரியாள் எப்போ தெய்வத்திடமிருந்து, பிதாவிடமிருந்து ஒரு செய்தி வந்ததோ, நீ இப்படி ஒரு மகனை பெற வேண்டும் என்ற செய்தி வந்ததோ, அன்றிலிருந்து மாதாவுக்கு வந்து துன்பங்கள் ஆரம்பித்தது. அதைத்தான் நம்ம மரியாவினுடைய வியாகுலங்கள் என்கிற நிலையில் நம்ம சிந்தித்து பார்க்குறோம். முன்னாடியெல்லாம் வந்து இந்த விழாவை வந்து வேறு நாட்களில் கொண்டாடி கொண்டு இருந்தாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் இந்த விழாவானது திருச்சிலுவையினுடைய மாட்சி, திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவுக்கு அடுத்த நாள் இது கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த நாளை வந்து முன்குறித்து, இது வரலாறில் நம்ம பார்க்குறோம், முன்குறித்து இந்த விழாவிலிருந்து கொண்டாடுறாங்க. அப்போ இந்த விழா சொல்லக்கூடிய செய்தியை தான் நம்ம உள்ளே வாங்கணும். இன்ஃபர்மேஷனெல்லாம் ஓகே, இது ஏன் கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், யார் உருவாக்கினா, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படும். இன்றைக்கி சபை மன்றாட்டில் நம்ம சொல்லப்பட்ட அந்த விஷயத்தினுடைய ஆழம் எதுவோ அதுதான் இந்த விழாவினுடைய அடிப்படையான ஒரு புரிதல். திருச்சபை ஏன் இந்த துயரங்களை குறித்து சிந்திக்க அழைக்கிறதுனா, நாமும் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறணும் அப்படின்னா, இந்த துன்பங்களை நம்ம கடந்து செல்லணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம். இந்த வியாகுலங்கள், வியாகுல மாதா திருவிழாவில் ஏதோ மாதாவை நம்ம தியானிக்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது. மரியாளினுடைய துன்பங்களை நினைவு கூறுகிற போது, அதே போல் நானும் என்ன செய்யணும், மீட்பு திட்டத்தில் இணையணும்னா மரியாளைப் போல. ஏன்னா மாதா நம்மளை மாதிரி தான், உலகத்தில் நம்மளைப் போல் எல்லா விஷயத்திலும் அவங்க துன்பப்பட்டவங்க, துயரப்பட்டவங்க. அப்போ இந்த மீட்பு திட்டத்தில் துன்பங்கள் இன்றி உங்களுக்கு மீட்பு இல்லை, விடுதலையும் இல்லை. அப்போ மீட்பு திட்டத்தில் நான் பங்கெடுக்க, இந்த மீட்பு திட்டம் எங்கே கிடைக்கும், திரு அவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆசை தான், எதுக்கு இந்த சர்ச்சு. அது ஒரு சகோதரி என்னக்கிட்ட கேட்டாங்க, ஒரு மகள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, இதை மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில் கத்தோலிக்க திரு அவையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். நம்முடைய அறிக்கை செய்கிற போது ஆண்டவரை விசுவசிக்கிறேன், தூயாவியை விசுவசிக்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கத்தோலிக்க திருவையை விசுவசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏன் நம்ம கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததாக ஒரு செய்தி என்னென்ற ஒரு டவுட்டு கேட்டாங்க. இப்போ இந்த கத்தோலிக்க திருவை, இந்த திருச்சபை அப்படிங்கிறது எதை நம்மகிட்ட பேசுது? அது ஏதோ தனக்கு வேண்டப்பட்டதெல்லாம். இன்றைக்கி நிறைய பார்ட்டி பாலிட்டிக்ஸ் நடக்குது, அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பார்ட்டியை வந்து வளம்படுத்த நினைக்கிறாங்க. அதில் பிளவுகள் வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த பார்ட்டியை, இது என்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அந்த பார்ட்டி உடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் இந்த திருவை காக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், இதுக்கும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருக்கிற. உலகத்தில் நம்ம செய்கிறது போல் காசு பணம் அல்லது அதிகாரங்களை எண்ணிக்கையை பெருக்கி இந்த திருச்சபையை காப்பாற்றுறதா, அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு இந்த திருச்சபையை காப்பாற்றுறதா அப்படின்னா, இல்லை. திரு அவையினுடைய அந்த அடையாளம். அப்போ மரியா திரு அவையில் தன்னை உட்படுத்தி இருந்தாங்க. இன்றைக்கி திரு அவையில் யாரெல்லாம் அவங்கள உட்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறுகிறோம். அதுதான் ஒவ்வொரு நாளினுடைய செயின்ஸ், புனிதர்களை நம்ம இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம் கடவுளுக்கு. இன்றைக்கி மரியாவினுடைய துயரங்களும் இந்த மீட்பு திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியை பெற்றிருக்குது. அதனால தான் இந்த துன்பங்கள் வந்து அந்த தூயவரை அணுகி செல்ல துணை செய்யக்கூடிய கருவிகளாக இருக்கிறது. அப்போ தூயவரை நம்ம அணுகி சென்றால் தான் நமக்கு விடுதலை. பிதாவை அணுகி செல்லணும், மகனை அணுகி செல்லணும். அப்போ என்ன செய்வது? தெரியாதவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்குது. உன்னுடைய துயரங்கள் தான் இதுக்கு கருவிகள். தூயவரை நீ அணுகி செல்ல இந்த துன்ப துயரங்களே கருவிகளாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு இன்றைக்கி உடலோடு ஆன்மாவோடு அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேட்கும்போது, என்ன செய்தாங்க அவங்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு பேரு பாக்கியத்தை பெறுவதற்கு அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவினுடைய துயரத்தில் தன்னை முழுவதுமாய் பங்கெடுக்க வைத்தாங்க. வெறுமையாய் பங்கெடுப்பதல்ல, மாறாக அந்த துன்பத்தை அவர்களும் கடந்து சென்றார்கள். இன்றைக்கி அந்த வியாகுல மாதாவினுடைய திருவிழாவில் மரியாளினுடைய துயரங்களை நம்ம வந்து சிந்திக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, துன்பமே தூரப்போ, துன்பமே தூரப்போ, நன்மையே ஓடிவா, அப்படி தான் நம்மலாம் ஜபிக்கிறோம். எனக்கு துன்பம் வேண்டாம், துன்பமே தூரப்போ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. இன்றைக்கி விழாவினுடைய செய்தியே அதுதான். எனக்கு துன்பம் வேண்டாம், என் வாழ்க்கையில் எந்த துன்பமுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செய்தி. அப்போ இந்த துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்திற்கான ஒரு வழி பிறக்குமா அப்படின்னா அது கஷ்டம். அப்போ இந்த துன்பங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி துன்பங்கள் பலவிதமாக நமக்கு வருகிறது. இப்போ மரியாளுக்கு வந்த துன்பங்களை நம்ம ஒப்பீடு செய்து பார்க்குறோம். மரியாளுக்கு முதல்ல சிமியோனுடைய இறைவாக்கு முதல்ல கிடைக்குது. லூக்கானன் செய்தியில் ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சிமியோன் வந்து கோயிலில் காணிக்கையாக இயேசுவை ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது சிமியோன் அங்கே இருக்கிறாரு. அவர் குழந்தையை வாங்கி பார்த்துட்டு ஏதோ என் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும்ன்றார். அன்றைக்கே கத்தி குத்த ஆரம்பித்தாச்சு, ஒரு கத்தி குத்தியாச்சு. அப்போது இந்த மரியாள் என்ன நடக்க போதோ அப்படின்னு அவங்க கலங்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாம் மனுஷி தானே, என்ன தான் அவங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் எப்படி ஒரு வாள் ஊடுருவ போகிறது, நினைக்கிறது போல் எல்லாம் நலமாய் அமைந்திருக்குமானா இல்லை. அப்போது அதுதான் இன்றைக்கு விஷயம். அப்போ கடவுளுக்காக எத்தனை வாளையும் தன்னுடைய இதயத்தில் தாங்கி கொள்ள முனைந்தவர் தான் தாய் மரியாள். இன்றைக்கி முதல் வேதனையை அங்கே கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கிட்டு போய் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அப்படி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, இருந்தாலும் பாருங்கள் நல்ல நாள் பெரிய நாளும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாரா பாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சிமியோன் அதை சொன்னார். அதை சொன்ன உடனே மரியா என்ன சொல்கிறாங்க, மனசில் வைத்துக்கிட்டாங்க, சிமியோனின் வார்த்தைகள் மரியாவின் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கும், ஏனென்றால் இயேசுவின் தாயாக இருப்பதால் துன்பங்கள் வரலாம் என மரியாவுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அங்கே தான் ஆரம்பிக்குது. குழந்தையை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பெரிய வேதனையினுடைய வார்த்தை. அடுத்தது குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது எப்படி போகிறது, அடுத்த நாட்டுக்கு ஓடணும், யாருமே தெரியாது. அப்போது மனவ ரீதியாக உடல் ரீதியாக உளைச்சல் வேதனை வலி. அப்போது அவரை செய்தாங்க. அது மத்திய இனச்செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள் இப்போ அங்கே கிடைத்த ஒரு வழி ஒரு வேதனை. ஏன்னா ஒரு பக்கத்து தெருவுக்கு போக சொல்லலை, பக்கத்து ஊருக்கு போக சொல்லலை, நாட்டுக்கு. எகிப்து நாடு கீழே கிடக்கு. அப்போ எகிப்துக்கு ஓடுங்கன்னும் போது அவங்க அடுத்த நாட்டுக்கு ஓடணும். மொழி எல்லாமே வேறு வேறு. அப்போ அந்த ஒரு சிலுவையை அந்த ஒரு காயத்தை வந்து இந்த இடத்துல வியாகுல மாதாவுக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அப்புறம் இயேசு ஆண்டவர் சிறுவனாக இருக்கிற பொழுது கோவிலில் காணாமல் போன ஒரு காரியம். காணாமல் போயிட்டார், மூணு நாளாக தேடுறாங்க. பாருங்கள் மூணு மணி நேரம் தேடினாலே நமக்கு விளவெழுத்து போகுது. ஒரு மூணு நாளாக ஒரு பிள்ளையை தேடி இருக்கிறாங்க. ஐயோ கடவுள் கொடுத்த பிள்ளையை இப்படி கையை விட்டுட்டோமே, இப்படி பொறுப்பாக இல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு எத்தனை பேர் இந்த அம்மாவை திட்டியிருப்பாங்க. மாதாவையும் சுசேப்பரையும் ஏய் அப்பிள்ளையை பொறுப்பாக வழக்கத்தில்லை சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனையோடு அவங்க தேடி அலைந்து அவரை கண்டுகொள்கிறாங்க. இது வந்து மூன்றாவது. நான்காவது பார்க்கிற பொழுது இயேசு சிலுவை சுமந்து செல்கிற அந்த வேதனையை பார்க்கிறார். இயேசு சிலுவை சுமந்து செல்கிற பொழுது அவங்களுடைய இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவியது. இயேசுவை இப்படி பார்க்கணுமா, இதுக்குத்தான் கடவுள் திட்டம் போட்டாரா அப்படின்னு அந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது தான் அவங்களுக்கு அந்த வேதனைகள் எல்லாம். அந்த திட்டம் வெளிப்படாதவரை என்ன நடக்க போதுன்னு தெரியாது. இயேசுவை அடிக்க போகிறாங்க, இயேசுவை கொல்ல போகிறாங்க, இயேசுவை கொள்ள திட்டமிடுறாங்க, எல்லா செய்தியும் வந்தது. அப்பெல்லாம் காயங்கள் உள்ளத்தில், ஆனால் அந்த கண்கூடாக இயேசுவை சிலுவையிலே பார்த்த பொழுது வந்த வேதனை. அடுத்ததாக சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் நின்றாங்க. இயேசுவை கண்கூட பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தன் பிள்ளை அடித்து நொறுக்கப்பட்டு இரத்தத்தோடு அவர் கிடக்கிற அந்த காட்சி, கரங்கள் எல்லாம் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் தண்ணீர் தண்ணீர் என்று கத்துகிற, ஏலோ ஏலோ லேமா சபக்தானி என்று கத்துகிற அந்த சப்தத்தை எல்லாம் ஒரு தாய் ஒரு பிள்ளையினுடைய மரண குரலை கேட்கிற ஒரு வேதனை. கண்டிப்பாக இதை யாரும் எதிர்கொள்ள முடியுமா? நம்ம எல்லாம் அன்னை மரியாள் எதிர்கொண்டு நின்னாங்க. கத்தி அந்த இடத்துல அவர்கள் ஒரு வாள் ஊடுருவியது இதயத்தை. அதுக்கப்புறம் இயேசுவினுடைய உடலை இறக்கி அன்னை மரியாளுடைய மடியில் வைத்து கடத்திய பொழுது அந்த அன்னையினுடைய அழுகுரல், அந்த அன்னையினுடைய வேதனை, அந்த அன்னையினுடைய புலம்பல், ஒரு பக்கம் கடவுளுடைய திட்டம், ஒரு பக்கம் தன் மகன், இப்படிப்பட்ட ஒரு இருதலை கொல்லி எறும்பாக அவங்க வந்து இரண்டு பக்கமும் எதையும் விட்டுவிட முடியாத நிலையில் அவங்க முழுமையாய் தன்னை கடவுளுக்கு கையளித்த அடையாளமாக, அதே சமயம் நல்ல ஒரு தாயாக தன் மகனை அன்பு செய்த ஒரு தாயாக தன்னை இரண்டு பக்கம் வெளிப்படுத்திய அந்த வேதனை இருக்குது பாருங்களேன், அது ஒரு வாளாக இதோ அந்த நேரத்திலே ஊடுருவி பாய்ந்தது. எதை செய்வது என்று, எப்படி அழுவது, எதை சொல்லி அழுவது? கடவுளை சபித்து அழுவதா, அல்லது பெருமைப்படுத்தி அழுவதா, திட்டத்தை நிறைவேற்றிய மகனேன்னு சொல்லி அழுவதா? பாருங்கள் எவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்கும். அடுத்ததாக வரக்கூடியது தான் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு. இதோட மகனினுடைய நிலை முடிகிறது. இனிமேல் அந்த முகத்தை பார்க்க முடியாது என்கிற ஒரு வேதனை. இப்படிப்பட்ட இளம் வயதில் இந்த மகனை இப்படி அடக்கம் செய்ய வேண்டுமா? பாருங்க, அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட இந்த வியாகுலங்களை எல்லாம் சிந்திக்கிற பொழுது நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த வியாகுலங்களை எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, கேட்டோம் நம்ம, இதுதான் வியாகுலங்கள். இப்போ இதில் ஏதாவது அவங்களுக்கு சோறு கிடைக்கல அதனால் அவங்க வேதனைப்பட்டாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கல அதனால் வேதனைப்பட்டாங்க, இதில் ஏதாவது சுயநலமான அன்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு, இது கிடைக்கல, ஒரு மகன் ஒரு வீட்டை கட்டி வைக்கலை அப்படின்லாம் அவங்க வேதனைப்படலை. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய கவலைகள் எதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நாமும் துன்ப துயரங்களை கடந்து செல்லாமல் மீட்படைய முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த துயரங்கள் தான் தூயவரை சந்திப்பதற்கான கருவிகள். இந்த வழித்தடத்தில் நடந்து போனால் தான் நீங்கள் தூயவரை சந்திக்க முடியும். நம்மளுடைய பேதுரு அடிகளார் அவருடைய திருமுகம், முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் கிறிஸ்தவ வாழ்வில் துன்பங்கள் அப்படின்னு அழகாக ஒரு பகுதியை அவர் கொடுத்துருக்கிறார். துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்போ உங்களுடைய துன்பங்கள் கிறிஸ்துவின் அந்த துன்பத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கணும். இந்த திரு அவை இன்னைக்கு முதல் சபை மன்றாட்டில் பார்த்தோம், திரு அவை மரியாவோடு, முதல் திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால். அப்போ திரு அவை கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு அவைங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம தான் திரு அவை. இப்போ நாம் எல்லோருமே கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். இப்போ குடும்பம், ஒரு கணவன் மனைவி, அந்த குடும்பத்தில் கணவனோ மனைவியோ நம்ம எதிர்பார்த்த விதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்களை அன்பு செய்கிற போது தான் நீங்கள் உண்மையாக திரு அவையை அன்பு செய்கிறீங்க, திரு அவையினுடைய அடையாளமாக இருக்கிறீங்க. இல்லை வேண்டாம், எனக்கு என் பக்கத்தில் நீ வரக்கூடாது, நீ என்னோட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம விலக்கி வைத்து விட்டு வாழ்வதல்ல, டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடுறதில்லை. பிள்ளைகள் இன்றைக்கி வந்து பெரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆனாலும் இன்றைக்கி கணவன் மனைவி ஒன்றாக வாழ முடியாத ஒரு வேதனையில் வெளியில் வந்துடுறாங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு அடையாளத்தை காட்டுகிறோம். அப்போ குடும்பத்துக்காக நான் என்னை இழக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வேதனை கிறிஸ்துவுக்கான வேதனை. அதைத்தான் பவுலடியார் இது பேதுரடிகளால் சொல்கிறாரு, நீங்கள் துன்புறும்போது உங்களுடைய துன்பம், நீ கொலைகாரனா, போய் அடுத்தவங்க கிட்ட போய் வம்பிழுத்து அதனால் வந்த வேதனையெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு வரும் துன்பங்கள், நீங்கள் கொலைஞராகவோ கொலைகாரனாகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி துன்பங்கள் ரெண்டு பக்கமும் வருது. நீங்கள் நன்மை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை அம்புழுக்கிறது, அடுத்தவனை வந்து சீண்டி பார்க்கறது, அடுத்தவங்களுடைய பொருளை திருடுறது அதனால் வந்து சண்டை வர்றது, அடுத்தவங்களுடைய நிலத்தில் ஒரு வரப்பை வந்து வெட்டிக்கிறது கொஞ்சம் கூட, அவன் சண்டை போட்டு வழக்கு தொடுத்துட்டான்னாக்க இயேசுவே அப்படின்றது, இந்த துன்பங்கள் எல்லாம் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் மாறாகனா எதிர்மாறாக நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது, அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் துன்பப்படுவது கிறிஸ்துவின் பொருட்டு துன்பப்படக்கூடியதாக இருக்கணும். கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள், அதை தான் 19வது இறைவசனத்தில் சொல்கிறாரு, கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்கள், அவர் நம்பத்தக்கவர். படைத்தவரிடம் அவர்களை ஒப்படைப்பார்களாக, அவர் நம்பத்தக்கவர். இதை தான் மரியா செய்தாங்க. இன்றைக்கி மரியாவினுடைய துயரங்களை நம்ம சிந்திக்கிற பொழுது மரியாவினுடைய அடையாளங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, இந்த திரு அவையை கட்டி எழுப்ப. இப்போ நம்மளுடைய துன்பங்கள் திரு அவையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எங்கிருந்தோ ஒரு சில பேர் எங்களுக்கு வந்து காணிக்கை கொடுக்குறாங்க, அவங்க உழைச்சி அவங்க சம்பாரித்து அவங்க கஷ்டப்பட்ட அந்த காசை எங்கேயோ இருக்கிற அறுங்குடை இல்லத்துக்கும் ஆல்பர்ட் ஃபாதருக்கும் அவங்க தூக்கி போடுறாங்க அப்படின்னா, அங்கே அவர்களுடைய எண்ணம் என்ன, இதோ இந்த காரியம் ஏதோ ஒரு நன்மைக்கு பயன்படணும், தன்னுடைய இரத்தத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த பலனை தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காம அதில் ஒரு துன்பத்தை அவங்க கடந்து செல்கிறாங்க. கொடுப்பதில் தான் அந்த துன்பம். இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய அடையாளங்கள் இது தான். நீங்கள் யாரோ ஒருவர் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் உடனே இறங்கி போய் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த தேவையை நிறைவு செய்ய முயற்சிக்கிற போது அதனால் விளையக்கூடிய துன்பங்கள். இன்றைக்கி உங்களுடைய துன்பங்கள் வருகுதா, முதல்ல துன்பங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். இன்றைக்கி இன்றைய சூழலில் 2022 நம்ம இருக்கிறோம். எத்தனையோ அநீதிகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. நம்ம மரியாதை போல் அந்த துன்பத்தில் பங்கேற்க தயாராக இருக்கிறோமா? இன்றைய நவீன கால சிலுவைகளாக வறுமை, பிணி, அறியாமை, வன்முறை, அடக்குமுறை, இயற்கையை அழித்தல், பண்பாட்டு சீரழிவு, தேவையற்ற கலாச்சார மாற்றம், எல்லாமே போன்ற சிலுவைகள் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையாக மாறிப்போய்விட்டது. பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி அவமானத்தின் அடையாளங்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன செய்வதென்று தெரியாமல் சில பெற்றோர்கள் விழிப்புதுங்கி நிற்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி நாம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்ம வந்துடுறோம். நான் ஞாயிற்றுக்கிழமை புசியை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு சிறப்பு வழிபாடுகள், நான் என் கோயிலில் வந்து எல்லா வழிபாடுகளையும் நான் அட்டண்டன்ஸ் போட்டுருவேன் அப்படின்னா இது கடவுளுக்கு தேவையில்லாத காரியம். எதற்காக நம்ம ஆலயத்திற்கு போகிறோம், எதற்காக அந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம்னா, ஆண்டவர் அந்த வழிபாட்டிலிருந்து நம்மளை என்ன செய்கிறார், ஆவியில் பலப்படுத்துகிறார். எதுக்கு? நீ வெளியில் ஓநாய்களிடையே போய் வேலை செய்கிறதுக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை ஓநாய்களிடையே அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களை ஓநாய்களிடையே அனுப்புகிறேன், நீங்கள் போய் வேலை செய்யுங்க. அப்போ நம்ம போய் வேலை செய்யக்கூடிய தலங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அதற்கு நீ தயாராக இருந்தீன்னா தான், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தீன்னா, நீங்களும் மரியாவை ஒத்தவர்கள், மரியாவை போல துன்பத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகள். எதற்காக? நமக்காக இல்லை, அந்த திருவையை கட்டி எழுப்புவதற்காக நம்ம போராடுகிற போது, நம்மையே நாம் இழக்கிற போது, அதனால் விளைகிற மகிமையும் பெருமையும் உங்களுடைய தலையிலே உங்களுக்கு கிரீடமாக வைக்கப்படுகிற. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளில் இத்தகைய சிலுவைகளை எல்லாம் நம்ம கையில் எடுத்து பயணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லைங்களா, இறைவார்த்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். அதே போல் நம்மளால் சொல்ல முடியும், சிலுவை அடியில் மரியாதை போல நிற்க தெரியாதவன் மீட்பின் பாதையை செல்ல முடியாதவன், மீட்பின் பாதையை அறிய முடியாதவன். ஏன்னா மீட்பின் பாதையே இடுக்கமான வாயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வருந்தி அதில் நுழைய முயலுங்கள், ஆட்டோமேட்டிக்காக போக முடியாது, நீ வருந்தி தான் உள்ளே போகணும். அதனால தான் நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில முயற்சிகளாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய குடும்பம் நல்ல வேலை கிடைச்சிச்சு, நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு உடுத்துவதற்கும் உண்பதற்கும் படிப்பதற்கும் பணத்தை அப்படியே அள்ளி விரைக்கிறேன், என் பிள்ளைகள் படித்து பெரிய படிப்பு படித்தாங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், அப்படி இப்படின்னு வெளிநாடுகளில் எனக்கு பெரிய வேலை, அல்லது இந்தியாவிலேயே கை நிறைய சம்பளம், என் பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுடைய குடும்பம்லாம் செட்டில் ஆகிடுச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். என்னுடைய களஞ்சியம்லாம் நிரம்பி வழியுது, விளைச்சல் நிலமெல்லாம் விளைஞ்சுது, எதைகளை விளைச்சல் நிலைகளை அள்ளி கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்க முடியாது, இனிமேல் இடித்து நான் பெருசாக கட்டுவேன். அதே நிலையில் தான் நம்ம நிறைய பேர் நிற்கிறோம். எல்லாம் பர்ஃபெக்ட், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் வெரி குட் லைஃப். இதுதானா? இதுதான் கடவுள் விரும்பிய வாழ்க்கை முறையா? இதுக்கு தான் இயேசு வந்து இறக்கணுமா? இதுக்கு தான் மரியாள் சிலுவை அடியில் நிற்கணுமா? நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்து நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், எல்லாம் படிப்பு, நல்ல வீடு, நல்ல தொழில் முயற்சி, எல்லாம் எவ்ரி திங், தொட்ட காரியத்துலேருந்து காசு கொட்டுது. இதுக்கு தான் கடவுள் நம்மளை திருச்சபைன்னு கட்ட சொன்னாரா? அப்போ இதெல்லாம் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கலாம், நீங்கள் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு பெரிய இடத்துல நீங்கள் பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்களை அறிவு எதுக்கு இவ்வளோ கொடுத்தாரு? எனக்கு கொடுக்காத அறிவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்காத ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, தூயாவினுடைய வரங்களை கடவுள் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. எதற்காக கொடுத்தாரு? திரு அவையை கட்டி எழுப்பத்தானே. இதை செய்யாமல் இதை வைத்து கொண்டு பணம் பார்த்து அந்த பணத்திலே பெருமை அடித்து அதிலே ஒரு வார்த்தை, காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ வித் வெரி குட் லைஃப் அப்படின்னு சொல்வதல்ல, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக இழக்கிறேன் என்ற நிலையில தான். காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ வித் வெரி குட் திங்ஸ், ஐ ஹாவ் லாஸ்ட் ஃபார் தி கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். கடவுளுடைய மகிமைக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேன். பவுலடியார் இந்த முதல் வாசகத்தில் சொல்வதை போல, பவுலடியார் எல்லாவற்றையும் இழந்து தான் நின்றார். கட்டையவனாக இருக்கிற நான் திருத்தூதர்களை விட நான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருந்தால் நீங்கள் மரியாதை போல சிலுவை அடியில் நிற்கிறீங்க. இது அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த விஷயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் ஃபாதரை போய் கரெக்ட் பண்ணுறது, ஃபாதர் ஒழுங்காக வேலை செய்கிறாரா அவரை பார்க்குறது, அவர் ஒழுங்காக பூச வைக்கிறாரான்னு அவரை கமெண்ட் அடிக்கிறது, இதுவே நமக்கு பல பேருக்கு ஒரு கவலையாக மாறி போயிருக்கிற. அதுவல்ல உங்களுடைய கவலை, திரு அவையை கட்டி எழுப்ப கடவுள் உங்களுக்கு என்ன ஆற்றலை கொடுத்தார், கேரிசம் என்று சொல்லுவோம், யூஸ் தட் கேரிசம். அந்த கேரிசத்தை பயன்படுத்தி, கடவுள் கொடுத்த கொடையை பயன்படுத்தி நீங்கள் திரு அவையை கட்டி எழுப்ப உங்களை இழக்கிறீங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சரி இல்லை, இவன் சரி இல்லை, இந்த சாமியார், இந்த பிஷப்பு, இந்த ஊழியக்காரன், அந்த பாரிஷ்னர், இவங்களெல்லாம் நம்ம க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கல்ல, கடவுள் உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்தா, அதாவது தவறாய் நடக்கிற காரியத்தை சுட்டி காட்டக்கூடாது என்பது நம்மளுடைய பாயிண்ட் அல்ல. சுட்டி காட்டாமல் எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு போங்கன்னு ஒரு சிலருக்கு இதுவே பணியாக மாறி போயிருக்கிறார். அவங்க நினச்சிக்கிறாங்க நான் செய்கிறது சரி, நீதிக்காக நான் போராடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாம் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வோம், எது அநீதியாக நடக்கிறதோ அதை கண்டிப்பாக குரல் கொடுப்போம், அதில் மாற்றுக்கருத்து அல்ல. மாறாக நான் செய்ய வேண்டியதை சரியாய் இழந்து செய்கிறேனா, நான் என்ன செய்கிறேன், நான் செய்துட்டு நான் மற்றவங்களையும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்போ மரியாள் சிலுவையடியில் நின்று காட்டுனாங்க, நாம் இங்கே தான் நிற்கணும் வாங்க அப்படின்னு. அதை பார்த்த பிறகுதான் திருத்தூதர்கள் எல்லாம் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தாங்க. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவரும் சிலுவைக்கு அடியிலே நின்று மரியாளை போல இயேசுவுக்கு சான்று பகர்வோம். கண்டிப்பாக இயேசு உங்கள் துன்பங்களில் மகிமை அடைவார். துன்பங்கள் என்பது ஏதோ நம்மை துயரப்படுத்தி அழித்து விடுவதற்கான அடையாளங்கள் அல்ல, மாறாக துன்பங்கள் எல்லாம் தூயவரை நோக்கி உங்களை அழைத்து செல்கிற கருவிகள். நீங்கள் கடவுளுக்காக துன்பப்படுகிற ஒவ்வொரு துன்பங்களும் உங்களை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்கிற மீட்பு திட்டத்தினுடைய கருவிகள். இதை மறந்துவிடாமல் உள்ளத்திலே தாங்கி துன்பங்களை சந்திக்கிற பொழுது துணிவோடும் அதே சமயம் தயாரிப்போடும் நீங்கள் எதிர்கொண்டு போங்க. கண்டிப்பாக தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை இருந்து மரியாதை பலப்படுத்தியதை போல உங்களையும் பலப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து திரு அவையை கட்டி எழுப்புகிற நல்ல கருவிகளாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்ல தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் ஜெபிப்போம். ஆமென்.
படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பழியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, மகனையே பழியாக கேட்டாய், அபிரகம் மனமார பழியாக வந்தா, மகனையே பழியாக கேட்டாய், அபிரகம் மனமார பழியாக வந்தா, மனதீனை மாசின்று கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே.